கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சேலஞ்ச் அக்செப்டட். சேலஞ்ச் அக்செப்டட், சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சேலஞ்ச் அக்செப்டட். ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம்.
உனக்கும்
இஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் என்று சொல்லி. ஆதியாகமம் 3:15 கிறிஸ்துவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆடமின் ஏவாளும் விழுந்து போனார்கள். தேவனுடைய கிருபையிலிருந்து அவர்கள் விழுந்து போனார்கள். வார்த்தையிலிருந்து அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் விழுந்து போகும் பொழுது அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லாமே விழுந்து போனது. பாட்டனி லைஃப், மெரைன் லைஃப், அனிமல் லைஃப், பேட் லைஃப் எல்லாமே விழுந்து போனது. அவனுடைய சந்ததியும் வீழ்ச்சி அடைந்தது. இவ்விதமாக ஆதியாகமம் 3:15 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், இஸ்ரீன் வித்து வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். த சீட் ஆஃப் த உமன் ஷால் ப்ரூஸ் த ஹெட் ஆஃப் த சர்பன்ட். அந்த ப்ராமிஸ் வேர்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் விழுந்து போனனாலே நமக்கு வந்து வியாதி வந்தது, மரணம் வந்தது, பூமியின் மேல் அவருக்கு ஆதிக்கத்தை இழந்து போனோம், எட்டர்னல் லைஃபை இழந்து போனோம், தேவனோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்பை விழுந்து போனோம், இழந்து போனோம். முகத்தின் வேர்வையினாலே பழைக்க வேண்டும். மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், நீ அதிக வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவாய் என்று விதமான கர்சஸ் உலகத்தில் வந்தது. இந்த ஆதாமி நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. அது உனக்கு முள்ளும் குறுக்கையும் உழப்பிப்பியும், அது வந்து புதர்களை கொண்டு வரும், நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. இவ்விதமாக கர்த்தர் வந்து அங்கே சொன்னதே ஆதியாகமம் 3:15 நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆதாம் விழுந்து போனதுனாலே ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டபடினாலே அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஏதேன் தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தி ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் காக்கும்படியாக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று 24 வாசிக்கிறோம். மறுபடியும் போய் அவர்கள் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியிலே பங்கு பெற முடியாது என்று கர்த்தர் அந்த வழியை அடைத்து போட்டார். அவள் ஏதேனுக்கு வெளியே அவர்கள் ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நாம் எல்லாரும் ஏதேனிலே பிறக்க வேண்டும். நம்முடைய தாய் தகப்பன் வந்து ஆதாம் ஏவாளா இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம பிறக்க வேண்டும். அது நம்முடைய பொசஷனாக இருக்கிறது, அது நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே நம்மெல்லாம் ஏதேனுக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். இந்த உலகம் வந்து சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. சபிக்கப்பட்ட உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏதேனுக்குள்ளே எப்படி நம்ம போகிறது, ஏதேனுக்குள்ளே யார் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லுவார்கள், அது ஒரு கிரேட்டஸ்ட் சேலஞ்சாக இருந்தது. இந்த சர்ப்பத்தினால் வந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் என்பது ஒரு சேலஞ்சா இருக்கிறது. சேலஞ்ச் என்று சொல்லும் பொழுது, சவால் என்று சொல்லும் பொழுது, டூ கிரேட் சாம்பியன்ஸ் கம் டு எ சர்டன் ஸ்பாட். ரெண்டு பெரிய சாம்பியன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒருவரை ஒருவர் சவால் விடுவது, நீயா நானானி பார்க்குது. அதுதான் வந்து சேலஞ்சா இருக்கிறது. ஒரு போஸ் பண்ணுவது, தங்களை குறித்து போஸ் பண்ணுவது, பெருமையாக சொல்லுவது, நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை வந்து ஒருத்தர் சேலஞ்ச் விடும் பொழுது இன்னொருத்தர் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண வேண்டும். அப்பொழுது யார் வந்து ஜெயிக்கிறாங்கிறத பார்க்க முடியும். இதுதான் சேலஞ்ச். உலகத்தில் சேலஞ்ச் என்று பார்க்கிறோம். ஜீசஸ் அக்செப்டட் த சேலஞ்ச். சாத்தானுடைய சேலஞ்சை வந்து ஜீசஸ் வந்து அக்செப்ட் பண்ணார், அங்கே ஏற்றுக்கொண்டார். தாவீது அங்கே சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுகிறான். டேவிட் அக்செப்டட் த சேலஞ்ச். கோலியாத்து சேலஞ்ச் பண்ணும் பொழுது தாவீது அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டான். அதே போல இந்த கடைசி காலத்தில் சாத்தான் வந்து சவால் விடுகிறான், இந்த காலத்திலே நீங்கள் வார்த்தைக்காக ஜீவிக்கிறத பார்க்கலாம். இந்து மத தலைவர்கள் கிறிஸ்தவர்களை எவ்விதமாக ஒடுக்குவது, கிறிஸ்டியானிட்டியை எப்படி நம்ம தாழ்த்துவது என்று நினைக்கிறார்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சியை எப்படி பலவீனப்படுத்தி அவங்களை தாழ்த்துவது, நம்மை எப்படி மேற்கொள்வது. உலகத்தில் ஃபுல்லாக சேலஞ்சு தான், அது அரசியலாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அது தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உலகத்தில் சேலஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறது. இப்பொழுது சாத்தான் வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சவால் விடுகிறான். நீ எப்படி வார்த்தையில் நிற்கிறான்னு பார்ப்போம், நீ சத்தியத்தில் நிற்கிறியா, நான் உன்னை விளை வைக்க முடியும், நீ ஜீவிக்க முடியாது என்று சொல்லி சேலஞ்சு பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து மனுஷர்கள் ஜீவிக்கும் பொழுது அநேக சேலஞ்சை சந்திக்கிறார்கள். நம்ம சிறு வயது முதல் அநேக சேலஞ்சை நம்ம சந்திக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய சேலஞ்சை சந்தித்திருக்கிறேன். பொல்லாத மனிதர்கள் எழும்பி சேலஞ்ச் பண்ணுவார்கள், கள்ள போதல்கள் எழும்பி சேலஞ்ச் பண்ணுவார்கள், உன்னை அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன். இதெல்லாம் நம்ம வந்து நம்முடைய மாம்ச பலத்தில், நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய இன்ஃப்ளூவன்ஸினால, செல்வாக்கினால அவங்க அதெல்லாம் சம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
உங்களுக்கு ஒரு மூணு நாலு சேலஞ்சஸ் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பிசாசு சேலஞ்ச் பண்ணினார். அது மத்தேயு 4:1-8 வாசிக்கும் பொழுது, அங்கே சோதனைக்காரன் பிசாசு அங்கே வருகிறான், இயேசு கிறிஸ்து இப்பொழுது தான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஜபம், இந்த மூணு காரியமும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதல் படி ஞானஸ்தானம் தான். இயேசு கிறிஸ்து முதலாவது ஞானஸ்தானம் தான் பெற்றார். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள முதல்ல வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் யாருமே எடுத்ததில்லை. அது பிதாக்குமார பசுத்தாவி என்பது அது நாமம் அல்ல, அது தேவனுடைய பட்டப்பெயர்களாக இருக்கிறது, தேவனுடைய மூணு சாணங்களாக இருக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே நாமம் கத்தராகி இயேசு கிறிஸ்து. பிதாக்குமாரன் பசுத்தாவியின் நாமம் எது? கத்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த சிம்பிள் ட்ரூத்தை கிறிஸ்தவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. பெரிய பிரீச்சராக இருக்கலாம், ரொம்ப அவருக்கு நாலேஜ் இருக்கலாம். ஒரு பெந்தேகாசல் பிரீச்சரை நான் வந்து யூடியூப்ல கேட்கும் பொழுது ரொம்ப நாலேஜ் உடையவராக இருக்கிறார். பெந்தேகாசல்ல அவர் தான் ஒரு பெரிய நாலேஜ் உடையவராக, பைபிள் நல்லா தெரிஞ்சவராக இருக்கிறார். அவர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கிறார், ரொம்ப சவாலாக பேசுகிறார். அவருக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறார், நிகழ்காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்படி சொன்னாலும் கூட அவருக்கு கர்த்தருடைய நாமம் என்னதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படை உபதேசம் அவருக்கு தெரியவில்லை. ஒரே தேவன் ஒருவர் தான், அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற அந்த அடிப்படை உபதேசம் தெரியாதபடி, அஸ்திபாரமே இல்லாதபடி பெரிய பில்டிங் கட்டினா என்ன ஆகும்? அதே போல பெரிய ப்ரீச்சிங், பெரிய சாபரங்கள், பெரிய மிஷினரி ஊழியங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி, பிரேயர் பேண்ட், ஜெம்ஸ், இனி என்னெல்லாமோ இருக்குது, அதெல்லாம் பெரிய ஊழியங்கள். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பில்டிங்ல வந்து அஸ்திபாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரமாயிருக்கிறார், அவரே மூலைக்கல்லா இருக்கிறார். அந்த வந்து அந்த அஸ்திபாரம் இல்லாமலே பெரிய பில்டிங் கட்டினா என்ன ஏற்படும் என்றால், புயல் காற்று வரும்பொழுது, மழை வரும்பொழுது அந்த பில்டிங் ஆனது விழுந்து போகும். உபத்திரவ காலத்திலே எல்லாமே விழுந்து போகும், அது தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடையாது. அப்படிதான் நமக்கு நன்றாக தெரிகிறது. முதலாவது வந்து ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறணும், அந்த கீழ்ப்படிதல் தேவை. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார், பசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார், பின்பு 40 நாட்கள் அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திலே கொண்டு போகப்படும் பொழுது பிசாசு எப்படியாயிலும் அவரை வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட பார்க்கிறான், அவர் பசியா இருக்கிறார். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லுகிறார். நீ உப்பிரிக்கல இருந்து கீழே குதிச்சேன்னா உண்மை வந்து கிறிஸ்து என்று எல்லாரும் விசுவாசிப்பார்கள். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த உப்பிரிக்கையில இருந்து நீ குதிக்க வேண்டும். அப்பொழுது தூதர்கள் வந்து உங்களை ஏந்தி கொள்ளும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க, நீர் கிறிஸ்து என்று விசுவாசிக்க முடியும் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாராலும் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராது இருப்பாயாக. பின்பு அவன் உலகத்தை எல்லாம் காண்பித்து இந்த உலகம் முழுசையும் அதனுடைய மகிமையும் காண்பித்து எவ்வளவு பெரிய சிட்டி எவ்வளவு கிராண்டா இருக்கிறது எவ்வளவு ஜொலிக்கிறது இந்த உலகத்தை இந்த மாடர்ன் வேர்ல்டு நான் உமக்கு தருவேன், நீர் என் கால் என் கண்ணோடு நீ சாசாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அங்கேயும் வேடை தான் அவர் கோட் பண்ணுகிறார். வார்த்தையினால் பிசாசை வனாந்தரத்திலே தனிப்பட்ட பிராரமாய் ஜெயித்தார், பின்பு கல்வாரியிலே நமக்காக ஜெயித்தார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சேலஞ்சை அவர் அக்செப்ட் பண்ணார். சாத்தான் எல்லாரையும் வஞ்சிக்க முடிந்தது, ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டை வஞ்சிக்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. எல்லோருக்கும் அவர் மரணத்தை கொண்டார். ஆதாமின் மூலமாக மரணம் அங்கே வந்தது. எல்லாருக்கும் ஆதாம் முதல் எல்லாருக்கும் உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அவர் மரணத்தை கொண்டான். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டை வந்து அவன் ஒன்றும் செய்ய முடியல. ஏ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அதனால மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆமென். எப்படி ஆடம் அண்ட் ஈவும் உடைய சந்ததியை மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு சொல்ல முடியும்? இதுதான் ஒரு சேலஞ்ச். சர்ப்பத்தினால் உண்டான விளைவுகளை ஒரு முடிவை ஏற்படுத்தி எப்படி ஆடம் அண்ட் ஈவு மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு சொல்ல வேண்டும்? யாராயிலும் அதை செய்ய முடியுமா? உலகத்தில் யாராயிலும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதற்கு கிரயத்தை செலுத்த வேண்டும், ரெடெம்ப்ஷன் பிரைஸை செலுத்த வேண்டும். யாராயிலும் அதை செய்ய முடியுமா? ஒருத்தரால் அதை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த சேலஞ்சை சந்திக்க முடியும். ஆமென். ஜீசஸ் அக்செப்டட் த சேலஞ்ச். சர்ப்பமே சாத்தானே நீ இந்த ஜனங்களை வந்து வஞ்சித்து விட்டாய், நீ இந்த ஜனங்களை விழ வைத்து விட்டாய், இவர்கள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள், மறுபடியும் நான் அவர்களை கொண்டு சொல்லுவேன், நான் அவர்களை இங்கே கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் ரெடெம்ப்ஷன் பிரைஸை செலுத்த வேண்டும். அது அவருடைய ஜீவனாக இருக்கிறது, தேவனுடைய சொந்த ஜீவனாக இருக்கிறது. அவர் கல்வாரியிலே அந்த மரணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர் உலகத்திலே வந்த பர்பஸ், ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் செலுத்தி அந்த ரேன்சம் பிரைஸ் அவர் செலுத்தி இது அந்த ஆடம் ஜெனரேஷனை உள்ள கொண்டு செல்லணும். ஏதேனிலிருந்து வந்திருக்கிறார்கள், சர்ப்பத்தினாலே வெளியே வந்திருக்கிறார்கள், இப்பொழுது சர்ப்பத்தின் தலையை நசுக்கி ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் செலுத்தி ஒரு கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டியை மறுபடியும் அந்த ஏடேனுக்குள்ள கொண்டு செல்வது ஒரு பெரிய சேலஞ்சு. உலகத்தில் இருக்கிற ஒருவரும் அதை நிறைவேற்ற முடியாது. மனுஷன் தன்னுடைய முயற்சியினாலே தன்னுடைய விஞ்ஞானத்தினாலே உலகத்தை ஏடேனாக மாற்றணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க, விஞ்ஞானிகளை கண்டுபிடிங்க, கொரோனா வைரஸுக்கு மருந்தை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லும் பொழுது உலகத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இதை ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க, ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, மனுஷனுடைய விஞ்ஞானம் தோல்வி அடைந்து விட்டது. ஆரோக்கியமாக வாழ வேண்டும், கொரோனாவை ஜெயிக்க வேண்டும், மருந்தை கண்டுபிடிங்க, அதுக்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிங்க, அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிங்கன்னா ஒரு டாக்டராலும் முடியல, எல்லாரும் ஃபெயிலியர். இந்த சேலஞ்சை யாரும் சந்திக்க முடியல. கடைசியில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகிறது, நீங்க கொரோனாவை அப்புறப்படுத்த முடியாது, உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த முடியாது என்று ஒத்துக்கொண்டார்கள். இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்க கொரோனாவோடு பழகிக்கிடுங்க, நாங்க மேற்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, எல்லாருமே ஃபெயிலியர். இந்த சேலஞ்சில் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிவிட்டார். கர்த்தர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த சேலஞ்சை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். அது தானா போகாது, அல்லது அதனு மனுஷனுடைய விஞ்ஞானத்தினாலே அறிவினாலே செய்ய முடியாது. இந்த உலகத்தை ரொம்ப அழகாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்புகளெல்லாம் கொணந்து உலகத்தை வந்து கெடுத்து போட்டான், அறிவினாலே கெடுத்து போட்டு விட்டான். காட்ஸ் ஏடனாக இருந்த உலகத்தை இப்பொழுது சாட்டன்ஸ் ஏடனாக மாற்றிவிட்டான். மறுபடியும் எப்படி அந்த காட்ஸ் ஏடனை கொண்டு வருவது? இந்த உலகத்தை அழகான உலகமாக எப்படி மாற்றுவது? நோயில்லாத உலகமாக எப்படி மாற்றுவது, பாவம் இல்லாத உலகமாக எப்படி மாற்றுவது, மரணம் இல்லாத உலகமாக எப்படி மாற்றுவது, வைரஸ் இல்லாத உலகமாக எப்படி மாற்றுவது. கிளீன் இந்தியா, அந்த இந்தியா, இந்தியா இந்தியான்னு சொன்னாலும் அது எவ்வளவு முயற்சி சொல்லுகிறாங்களோ அவளுக்கு அதிகமாக மோசமாக போகும். மனுஷன் எவ்வளோ வந்து தீர்மானம் செய்கிறானோ அதுக்கு அதிகமாக தான், அவன் எடுக்கிற முயற்சிகளுக்கு அதிகமாக தான் சீர்கட்டு போகும். எல்லாம் மனுஷனுடைய முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, மனுஷனுடைய பிளான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். ஆனால் காட்ஸ் பிளான் வந்து என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. ஹல்லேலூயா. காட்ஸ் பிளான் நெவர் ஃபெயில்ஸ். இந்த சேலஞ்சை எப்படி சந்திப்பது, நம்ம எப்படி ஒரு இந்த ஏடனுக்குள்ளே போகிறது, அந்த பழைய நிலைமையை அடைவது எப்படி, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் ஸ்திரீ நிமித்தமாக வர வேண்டும், அவர் கன்னி பிறப்பின் மூலமாக வர வேண்டும், அவர் மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும், நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க வேண்டும். தேவன் மாம்சத்திலே வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்பின் கிரயமாக செலுத்தி நமக்கு வந்து அந்த ஜீவனை கொண்டு வர வேண்டும். அதன் பின்பு ஏடேனாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். ஆமென். இந்த சேலஞ்சை சந்திப்பதுக்கு அவர் வந்து மாம்சத்திலே வெளிப்பட வேண்டியதா இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருக்குள்ள அந்த பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இருக்கிறது. அந்த ரெடெம்ப்ஷன் வந்து முதலாவது வந்தது, ரெண்டாவது தான் உலகத்துக்கு வீழ்ச்சி வந்தது. வீழ்ச்சி வர வேண்டும் வந்தால் தான் ரெடெம்ப்ஷனை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அவர் ரெடெம்ப்ஷனை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர் உலகத்திலே மனுஷனாக வந்து மரிக்க வேண்டும். நித்திய ஆவியா இருக்கிற தேவன் ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே காட்சி அளித்த அந்த தேவன் மாம்சத்திலே வந்து இரத்தத்தை சிந்த வேண்டும். அதான் உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவனுடைய சிந்தையில அடிக்கப்பட்டார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அவர்தான் அந்த சேலஞ்சை சந்திக்க முடியும், வேற ஒருத்தராலும் சந்திக்க முடியாது. உலகத்திலே மாம்சத்திலே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மறுரூப மலைக்கு அங்க போகும் பொழுது அந்த பேதுரு யாக்கோபு யோபானை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அப்புறம் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது லூக்காளின சுவிசேஷம் 9:28-29 வாசிக்கலாம்.
இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுரு யோவானை யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார்.
இதோ பேதுரு யாக்கோபு யோவான் இன்னர் சர்க்கிள் இருக்கிறாங்க, அந்த க்ளோஸ் டிசைபிள்ஸ், அவங்களை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போனார், ஒரு மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது.
அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் குளோரிஃபைட் கண்டிஷன்ல வருகிறார். அவருடைய முகம் வந்து சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. 30 வாசிக்கலாம்.
அன்றையும் மோசே எலியா எனும் ரெண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி.
அங்கே ஒரு கான்பரன்ஸ் நடக்கிறது. மோசஸ் அண்ட் எலஜா அங்க தோன்றுகிறார்கள். ரெண்டு பேரும் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? 31 வாசிக்கலாம்.
அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். And speak of his disease which he should accomplish at Jerusalem. எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மோசஸ் வந்து நியாயப்பிரமாணம் அவன் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எலஜா ஒரு மேஜர் ப்ராஃபிட், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பினான். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு ப்ராஃபிட் தான் மேஜர் ப்ராஃபிட். இந்த மேஜர் ப்ராஃபிட் வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னதாக ஜீவித்தார்கள். அவர்கள் இப்பொழுது அவர் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசிக் கொண்டிருக்க, என்ன பேசிக் கொண்டிருக்க, இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, இன்னும் சில வாரங்களுக்குள்ளாக அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன்ல கிரயம் செலுத்தப்பட வேண்டும். நம்ம வந்து மறுபடியும் ஏதேனுக்கு போக வேண்டும் என்றால் அங்கே கிரயம் ரெடெம்ப்ஷன் பிரைஸ் செலுத்தப்பட வேண்டும். அது தேவனுடைய சொந்த ஜீவனாக இருக்கிறது. அவருடைய ஜீவன் அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும். தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். அதை நிறைவேற்ற போகிறதை குறித்து அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் ரெடெம்ப்ஷன் அப்பந்தான் வருது. பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை மேலே போக விடாதபடி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இதை நம்ம இன்னும் ஒரு சபையை ஆண்டவர் பெற வேண்டும். எல்லாத்துக்குமே ரெடெம்ப்ஷன் வந்து கல்வாரியில் தான் அவர் நிறைவேற்ற போகிறார். கல்வாரியில் அவர் நிறைவேற்றும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு பசங்களுக்கு ரெசரக்ஷன் கிடைக்கிறது. சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கி கொண்டு மேலே சொல்றார். இதை நம்ம எல்லாருக்காகவும் ரெடெம்ப்ஷன் சம்பாதிக்க வேண்டும். இதெல்லாம் கேல்வரி தான். 144,000 பேருக்கும் ரெடெம்ப்ஷன் சம்பாதிக்க வேண்டும். எல்லாம் கேல்வரி. அந்த கல்வாரியிலே அதை சம்பாதிக்க வேண்டும். ரெடெம்ப்ஷன் பிரைஸை செலுத்த வேண்டும். இப்பொழுது அவர் வந்து சிலுவையை மரணத்தை நிறைவேற்ற போகிறதை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த சீசர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் பிரதானமான சீசர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க வாசிக்கலாம்.
பேதுருவும் அவனோடு நின்றவர்களும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற ரெண்டு பேரையும் கண்டார்கள்.
பேதுருவும் அந்த யாக்கோபு யோவான் மூணு பேரும் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். அவளுக்கு தூக்கம் அவளுக்கு அள்ளிக்கிட்டு போகுது, கொள்ள கொண்டு போகுது. அப்படி தூக்கத்துல அவங்க ஒரு அப்படியே ஒரு இன்பமான ஒரு தூக்கத்துல இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படிதான் தூக்கம் வந்துச்சோ தெரியல. அவர்கள் நித்திரை மயக்கமா இருந்தார்கள். விழிச்சு பார்க்கும் பொழுது மோசேயை அவங்க பார்க்கிறார்கள், எலஜாவை பார்க்கிறார்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ஜீவித்தவங்களை அவங்க ரெக்கனைஸ் பண்றாங்க. அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மோசஸ் அண்ட் எலஜா அப்பியர்ட் இன் குளோரி. இயேசு கிறிஸ்து அங்கே குளோரியில இருக்கிறார். மகிமையடைந்த பரிசுத்தவான்களுக்கு எலஜா அடையாளமா இருக்கிறான். நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களுக்கு மோசஸ் அடையாளமா இருக்கிறான். லிவிங் சயின்ஸுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே அடையாளமா இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் அதை பேசி கொண்டிருக்கும் பொழுது தே ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த ப்ரிப்பரேஷன். எப்படி அதை ஆயத்தமாக வேண்டும், சிலுவை மரணத்தை எப்படி அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதை அவங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது இவங்களுக்கு நித்திரை மயக்கமாக இருக்கிறது. இவங்க அந்த சேலஞ்சை சந்திக்க முடியலை. இயேசு கிறிஸ்து ஒருவராக தானாக நின்று தான் அங்கே சந்திக்க வேண்டும். இவ்விதமான மறுரூப மர காட்சியில சிலுவை மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது இவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. பின்பு கெத்செமனே தோட்டத்திலே அவர் வந்து அவங்கள பார்த்து, நீங்க வந்து எனக்காக ஜெபியுங்கள், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக இதோ என் அப்படி என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த நேரத்துல இருந்து பார்க்கும் பொழுதும் இவங்க வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 20:46-40 வாசிக்கலாம்.
நீங்கள் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
இதோ ஒரு மணி நேரம் கூட விழித்திருக்க உங்களால கூடாதா? அரை மணி நேரம் தான் ஜெபிக்கிறது. அரை மணி நேரம் ஜெபிக்கிறது பெரிய கஷ்டம். அதுவும் ரெகுலரா ஜெபிக்கிறது கிடையாது. வாரத்துல 7 நாளும் ஜெபிப்பது கிடையாது. இப்படி அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு ஜெபிக்கணும்னா கசப்பா இருக்கும், வேப்பங்காய் போல கசப்பா இருக்கும். பிசாசு அவங்களை ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். நித்திரை மயக்கமா இருப்பது, தூக்கத்தை விரும்புவது. அங்க மறுரூப கலையிலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கெசமெனட்டு தூங்கி இருக்கிறாங்க. தூங்கி இருக்கிறவங்க சவாலை சந்திக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றால், மறுரூப மலையில மறுரூபமாயிருக்கிறார். அந்த நேரம் வந்து எவ்வளவு மகிமையான ஒரு நேரம். அப்பொழுதும் நித்திரை மயக்கம். இப்பொழுது அவர் வியாத்தும பாரத்தோடு வியாகுலத்தோடு இரத்த வேர்வையோடு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலையும் எங்களுக்கு தூக்கம்தான். எல்லா நேரத்திலையும் தூக்கம்தான். என்ன உலக தலைகீழ போனாலும், பிரச்சனைகள் உலகத்துல எப்படி இருந்தாலும் சிலருக்கு தூக்கத்தை விட முடியாது. எவ்வளோ ரிவைவல் நடந்தாலும் அதுலேயும் தூக்கம், நல்ல காலத்துலேயும் தூக்கம், அவனுக்கு சோதனை நேரத்துலையும் தூக்கம். தூக்கத்துல இருந்து விடுதலை பெற முடியாது. பகலையும் தூக்கம், ராத்திரியிலையும் தூக்கம், பெசேஜ் கேட்கத்துலையும் தூக்கம், எந்த நேரத்திலையும் தூக்கம். அவங்கெல்லாம் எப்படி சோதனையை சேர்க்க முடியும், சவாலை சந்திக்க முடியும்? இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சவாலை சந்திக்க வேண்டிய நேரம். தீங்கு நாள் அவருக்கு வருகிறது. அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும். அவர் வந்து வாரினால் அடிக்கப்பட வேண்டும், முள்சூடிப்பூடப்பட வேண்டும். அவரை துப்பினார்கள். அவரை வந்து கோர்ட்டுக்கு அங்கேயும் அழைக்கிற அண்ணா காய்பா பிலாத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். சிலுவை மரணத்தை சகிக்க வேண்டும். ஜனங்கள் நிந்திப்பார்கள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. மற்றவர்களை ரச்சித்தான், தன்னைத்தானே ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நீ தேவாலயத்தை இடித்து 3 நாள் கட்டுவேன் என்று சொன்னியே, இதை நீ உன்னைத்தானே ரட்சித்துக்கொள் என்று இவ்விதமான காரியங்களெல்லாம் அவர் சந்திக்க வேண்டும். சிலுவை தூக்கி கொண்டு போல அவளை பலமெல்லாம் போய்விட்டது, தள்ளாட வேண்டிய நேரம். ஆனாலும் அந்த சவாலை சந்திக்க வேண்டும். ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவருக்கு ஜபம் அவசியமா இருந்தது. எத்தனை பேர் ஜபத்துல வாஞ்சியா இருக்கிறோம்? ஜபம் வந்து ஒரு இன்பமான நேரம். தேவனோடு பேசுவது, மனசில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லி தேவனோடு உறவாடுவது. அந்த ஜப வேலையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவிதமாக இருந்தால்தான் இந்த நேரத்துக்குரிய சவாலை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு சவால் இருந்தது, ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் செலுத்த வேண்டும். அந்த பர்பஸுக்காகத்தான் உலகத்துக்கு அவர் வந்தார். ரெடெம்ப்ஷன் பிரைஸ் செலுத்தாதபடி அவர்கள் இழந்து போன அந்த ஏடேனுக்கு மறுபடியும் இதை கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு செல்ல முடியாது. அவர்தான் அந்த கிரயத்தை செலுத்த வேண்டும். இந்த சேலஞ்ச் அவருக்குண்டாக இருக்கும் பொழுது அங்க அந்த சேலஞ்சை சந்திப்பதுக்கு ஜெபமானது அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க, சின்ன சொல்லிட்டாலும் சரிதான் உடனே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நிந்தையை சகிச்சார். அவர் கௌரவம் பார்த்தா சிலுவைட்டு இறங்கி வந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? எவ்வளவு நீசமான ஜனங்கள் அவரை அப்படி சொன்னாங்க. அவர் எவ்வளவு அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அற்பமான மனுஷர்கள் அவரை தூசிக்கிறார்கள். அதையும் அந்த நிந்தையை அவர் சகித்தனால் தான் மேன்மை அடைந்தார். நமக்கு ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் செலுத்த வேண்டும் என்றால் அந்த நிந்தைகளை சகிக்க வேண்டும், அந்த வேதனைகளை சகிக்க வேண்டும், மரணத்தினுடைய அந்த வேதனையை அவர் மரண வேதனையை சந்திக்க வேண்டும். அதை சந்திப்பதற்கு, அது சவாலை சந்திப்பதற்கு அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். இந்த சீசனை பார்த்து ஒரு மணி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் விழுது. இப்பொழுது சோதனை காலம், உலகமெங்கும் வைரஸ்ல இருக்கிறது, பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைந்து விட்டது, எல்லாருடைய வருமானமும் பாதிக்கப்பட்டாய் விட்டது. இந்த நேரத்தில் ஜெபிக்க மனசுலன்னா எந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம்? நல்லா இருக்கு சொல்ல ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து அங்க மறுரூப காட்சியிலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இங்கேயும் தூங்கிக்கிட்டா தூக்கத்தை விரும்பாத தூக்கம் தரித்திரத்தை ஏற்படுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், நம்ம ஜெயமான வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்றால், நம்ம உலகத்துல வந்த பர்பஸ் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு பர்பஸோடு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்றி முடிக்க, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஜெபமானது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையிலிருந்து என்ன இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், என்ன உலகத்தில் கொண்டு வந்து என்ன ஒரு பாஸ்டராக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த காலத்தின் செய்தியை போதிக்க வேண்டும், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை நான் போதிக்க வேண்டும், செவன் சீல நான் போதிக்க வேண்டும், நான் ஜனங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நான் போதிக்க வேண்டும், ஜனங்க மிஸ்ட்ரி பைபிளில் இருக்கிற எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் பண்ண வேண்டும், ஆத்துமாக்களை போஷிக்க வேண்டும், ஒரு கூட்டமான ஜனங்களை வாங்க ராப்சருக்குன்னு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால், இந்த பர்பஸோடு ஆண்டவர் என்ன இந்த உலகத்திலே கொண்டிருக்கிறார், இந்த கொடிய காலத்திலே கொண்டிருக்கிறார், நான் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஜபம் தேவை, அந்த சவாலை சந்திப்பதற்கு ஜபம் தேவை. இயேசு கிறிஸ்து ஜபத்தில இருந்து தான் ஜெயித்தார். அவர் ராத்திரி முழுவதும் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். அடுத்த நாள் அவர் சிலுவை மரணத்தை நிறைவேற்றினார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், நமக்கு ரெடெம்ப்ஷன் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. He had power that surrender his body. அவர் சொன்னார், நான் இப்பொழுது ஒரு கட்டளை இட்டேன் என்றால் எத்தனையோ லேகியோன் தேவதூர்கள் வருவார்கள். ஒரு லேகியோன் என்ன 6000, அல்ல 10,000 ஏஞ்சல்ஸ் வந்து இந்த காட்சியை மாற்றி விடுவார்கள். என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, மனுஷன் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இப்போ சொன்னேன்னா எத்தனையோ ஆயிரம் ஆயிரமான தேவதர்கள் வருவார். அவருக்கு அந்த பவர் இருந்தது. அவரை பிடிக்க வரும்பொழுது நான் தான் சொன்ன அவங்க எல்லாம் பின்னிட்டு போய் விழுறாங்க. அவரை யாரும் பிடிக்க முடியாது, அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் உலகமே அழிஞ்சு போகும், அவ்வளோ பவர் இருக்கிறது. தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிற பவர் தான் ரொம்ப மேலான பவர். He had power that surrender his body. அதே போல இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தையும் மனசையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறது, பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபிப்பதுக்கும் கர்த்தருக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று ஜீவிப்பதுக்கும் இந்த மாம்சத்தையும் மனசையும் கீழ்ப்படுகிறது தான், கீழ்ப்படிய வைக்கிறது தான் பெரிய பவர். இந்த மாம்சம் மனசும் கீழ்ப்படியாது, ஜெபிக்கணும் அதுல இன்ட்ரெஸ்ட் வராது, பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால இதை கீழ்ப்படிய வைக்கிறது தான், அதுதான் பெரிய பவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு பவர் இருந்தது. இந்த மனுஷங்க வந்து வல்லமை வேணும், வல்லமை வேணும், வரம் வேணும், வரம் வேணும், நான் சொன்னாலே கை வச்சாலே வியாதி சுகமாயிரணும், நான் சொன்னாலே அப்படியே நடந்துடணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும், இந்த பவர் வேணும்னா ஊழியக்காரங்க விருப்பப்படுறாங்களே ஒழிய தன்னுடைய மாம்சத்தையும் மனசையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிற அந்த பவர் இல்லை. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அந்த பவர்னால தன்னை சப்மிட் பண்ணினார். சிலுவை மரணத்துக்கு சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். இதை மோசஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா பசுத்தவான்களுக்கும் அவர் தான் எதிர்பார்க்கிறாங்க. அவர் ரிடெம்ஷன் பிரைஸ் செலுத்தவில்லை என்றால் ஒருவரும் வேற சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது. ஜீசஸ் டிட் ஹேவ் அனதர் மேன் ஆன் தி எர்த் வித் தி சேம் கமிஷன். இயேசு கிறிஸ்து ஒரு கமிஷனோடு வந்திருக்கிறார், ரிடெம்ஷன் பிரைஸ் செலுத்த வேண்டும், மீட்பை சம்பாதிக்க வேண்டும். அவரை தவிர உலகத்தில் வேற யாருமே கிடையாது, வேற ஒரு ஆள் இல்லை. Jesus didn't have another man on the earth. அந்த காலத்தில் உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அவரை தவிர வேற யாரும் செலுத்த முடியாது, அவர் தான் அதை செலுத்த வேண்டும். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துக்குரிய செய்திக்காக நிற்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த காலத்தின் சவாலை சந்திப்பதற்கு உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, உங்களை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது. நீங்க தான் அதை சவாலை சந்திக்க வேண்டும். ஸ்பீக் டு திஸ் மவுண்டைன் என்ற செய்தி 57வது வருஷம் 12வது மாதம் 15வது தேதி கொடுத்த செய்தி பேராகிராஃப் 28 பிரதர் பிரனம் அநேக முறை சேலஞ்சு செய்திருக்கிறார். ஒரு கையில் பைபிளை வச்சுக்கொண்டு இன்னொரு கையில் குரானை வச்சுக்கொண்டு அவர் சேலஞ்சு பண்ணுகிறார். என்ன சேலஞ்சு பண்ணுகிறார் என்றால், இது ரைட்டா, இது ரைட்டா, பைபிள் ரைட்டா, குரான் ரைட்டா என்று அவர் சேலஞ்சு பண்ணி அவர் அந்த ஹீலிங் அங்கே சொல்லும் பொழுது பைபிள் ரைட்டுங்கிறத நிரூபித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, God has already purchased your healing. உங்களுடைய சுகத்தை அவர் ஏற்கனவே சம்பாதித்து விட்டார். யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்டு, நீங்கள் ஏற்கனவே சுகமாகி விட்டீர்கள். எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாயிட்டீர்கள். ஹீலிங் இஸ் சம்திங் தட் வாஸ் ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆஃப் கல்வரி. கல்வாரியிலே வந்து அது செய்து முடித்த ஒரு கிரியையாக இருக்கிறது. Every redemptive blessing that Christ died for us completed at Calvary. Ella meepin aashirvaadangalum kalvarile neraiveetri mudithathu. The price was paid. Karaya seluthappattaavittathu. The devil is only bluffing you. Satan ungalai bayangaatti kondirukkaran. Ungalukkaga ellavathai avar seidhu mudithaar. Andha purpose namakkaga ellavathai seidhu mudikka vendum. எல்லாத்தையும் செய்து முடிச்சான். சாத்தான் வந்து உங்களை பிளப் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை பயங்காட்ட இடம் கொடுக்காதுங்க. அவர் அந்த சேலஞ்சை சாத்தானை அங்கே சந்தித்து விட்டார். அவன் தலை நசுக்கப்பட்டது, அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து பறித்து கொண்டார், அவர் மேற்கொண்டார். அவன் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. வியாதிகளை கொண்டு பயப்படுத்தலாம், பல சிச்சுவேஷனை கொண்டு வந்து நம்மை பயப்படுத்தலாம், பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர் மூலமாக நம்மை பயன்படுத்தலாம், பயப்படுத்தலாம். ஆனாலும் அவன் வந்து நம்மளை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து உன்னை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் சவாலை சந்தித்து விட்டார். நீ தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாமே மாறி போகும். ஹல்லேலூயா. அவருடைய நாம எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கு. அடுத்தபடியாக அடுத்த சேலஞ்சை பார்க்க போறோம். 1 Samuel 17:8-10 வாசிக்கலாம்.
அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான்.
இதோ கோலியாத் டேவிட்டை குறித்து நம்ம அடிக்கடி நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த சம்பவம் நன்றாக தெரியும். எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் அது நமக்கு வந்து தேவையானதாக இருக்கிறது. 1 Samuel 17 ரொம்ப லாங் சாப்டர், ஒவ்வொரு வேர்ட்ஸும் முக்கியமானது. இப்பொழுது நமக்கு தேவையானதை, இந்த பிரசங்கத்துக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பெலிசன் கோலியாத் அங்கே வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பக்கத்தில் ஒரு மலையில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் ஒரு மலையில் பெலிசர்களும் அவனுடைய சேனைகளும் இருக்கிறது. நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அவன் 40 நாட்களாக அவன் சேலஞ்சு பண்ணுகிறான். அவன் மலை மேலே நின்று சொல்கிறான், நம்ம ஒருவரோடு வரும் மோதி பெரிய அழிவை ஏற்படுத்தான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் இந்த பள்ளத்தாக்குக்கு வரட்டும், நானும் மலையில இருந்து இந்த பள்ளத்தாக்குல வந்து ரெண்டு பேரும் யுத்தம் செய்யலாம், நான் வந்து அவங்கள ஜெயிச்சனா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகளாக வேலைக்காரர்களாக மாற வேண்டும். அது நீங்க ஜெயித்தால், உங்களில் ஒருவன் என்ன ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய சவால். 40 நாட்களாக யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கும் பொழுதெல்லாம் இவன் 40 நாட்களாக சேலஞ்ச் பண்ணும் பொழுது யாராவது ஒருத்தர் வாங்க, அதான் ரெண்டு சாம்பியன் மோதி பார்க்கலாம். சேலஞ்ச், கிரேட்டஸ்ட் சேலஞ்ச். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சேலஞ்சை ஒரு நாளில் சந்திச்சாங்க, அது அவங்களுக்கு சோதனை நேரமாக இருந்தது. நடந்த சம்பவம் சரித்திரம் இது. அந்த காலம் வந்து இப்பொழுது ஹிஸ்டரியாக மாறிவிட்டது. நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. கோலியாத் 14 இன்ச் ஃபிங்கர்ஸ் ஹேவ் ஃபெய்த் இன் காட், 58வது வருஷம் 1 மாதம் 5ஆம் தேதி கொடுத்த செய்தி பேராகிராஃப் 15ல் விதமாய் சொல்லுகிறார். ஜெயண்ட் கால்டு கோல் கோலியாத் 14 இன்ச் ஃபிங்கர்ஸ், அவனுடைய விரல் வந்து 14 இன்ச் நீளமாக இருக்கிறது. ரொம்ப டாலான மனுஷன், ரொம்ப பெரிய பாடி உள்ளவன், அவனுடைய ஆயுதங்களை மனுஷன் தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறான். அண்ட் ஹீ மேட் அ சேலஞ்ச் அண்ட் எ ப்ரொபசிஷன் வித் த கிங் சோல் அண்ட் த இஸ்ரேலிட் ஆர்மி. அவன் இஸ்ரேலின் ராஜா சவுலையும் அந்த சவுலுடைய சேனை வீரர்கள் எல்லாரையுமே சவால் விடுகிறான். லெட் எ மேன் பி ட்ராட் ஃப்ரம் யுவர் ஆர்மி and come fight me, yanga sanayil irundhu yaradavathu enakku vandu yuddham pannattum endru solli ange vandu satan sabal vidugiran. ennaikkume satan thanna boast pannikolvadhu dhaan avanude vela. namma eppozhudhume thaalmaiya irupom, nidanamaiya irupom. satan vandu thannai boast pannikolvadhu, konja panam irundhale periya panakaranga pole, oru padavila irundha romba periya padavila irundha maari, konja enna seiyarendral அவங்களுக்கு வந்து படிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, தாங்க தான் படிப்பில் பெரிய ஆளுன மாதிரி, தங்களுக்கு தான் இங்கிலீஷ் ரொம்ப தெரியுங்க நினைப்பு. இது வந்து சேட்டன் எப்பொழுதுமே தன்னை போஸ் பண்ணி கொள்ளுறது தான் அவனுடைய வேலை. நம்ம அப்படி நம்மளை வந்து போஸ் பண்ணி கொள்வோம் என்றால் சேட்டானிக் நேச்சர் நமக்குள்ளே இருக்கு. கிறிஸ்து எப்பொழுதும் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அந்த ஸ்பிரிட் அந்த ஆவி தான் நமக்கு இருக்கணும். சாத்தான் எப்பொழுதுமே போஸ்ட் பண்ணிக்கணும். எல்லோரும் என்னை பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க, உலகமே பாராட்டுது பாராட்டுது, பாராட்டுகளையே விரும்புது. ஒரு மனுஷன் பாராட்டுகளை அவன் சொல்லும் பொழுது தன்னை குறித்து மக்கள் என்ன தூசிக்கிறார்கள் என்பதை அதையும் கவனிக்கணும். அதை கவனிக்காதபடி பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க, இப்படி தான் சாத்தான் எப்பொழுதுமே தன்னை போஸ்ட் பண்ணி கொள்வான். மற்றவர்கள் எப்பொழுதுமே நம்ம பாராட்டணும்னு நினைப்பது, நம்ம பாராட்டணுங்க நினைப்பே இருக்கக்கூடாது. சபைக்கு வந்தால் நம்மளை பாஸ்டர் பாராட்ட வேண்டும் நினைக்கக்கூடாது. நம்முடைய வேலையை கரெக்டாக செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்துட்டு போகணும். ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிறார், இதுதான் நல்ல விசுவாசி. முகசூதி பண்ணணும், தலைக்கு மேல தூக்கணும், பாராட்டணும் பாராட்டணும் பாராட்டணுங்கிறதே எதிர்பார்க்க கூடாது. அது வந்து சாத்தானிக் நேச்சர். காட்ஸ் நேச்சர் என்ன வந்தால் தேவனுடைய சித்தத்தை செய்வது, நம்மை உலகத்திலே கொண்டு வந்த நோக்கத்தை, ஊழியத்திலே கொண்டு வந்த நோக்கத்தை, சபையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை சின்சியரா நிறைவேற்றணுங்கிறது தான் நம்ம நோக்கமா இருந்தா கிரைஸ்ட் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சாத்தன் அங்க கோலியாத்து தன்னை போஸ் பண்ணி கொள்ளுகிறான், அவன் ஒரு பெரிய சேலஞ்சை கொண்டு வருகிறான். சவுலால் அதை சந்திக்க முடியவில்லை, சவுல் மாத்திரம்தான் அதை சந்திக்க முடியும். ஏனென்றால் எல்லாருடைய சோல்டருக்கு எல்லாரும் அவனுடைய சோல்டர் கீழே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஹைட் ஆனவன், அவ்வளோ அழகானவன், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அந்த சவுல் வந்து அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை. Saul couldn't accept the challenge. ஏனென்றால் அவனோடு கூட தேவன் இல்லை. டேவிட் அங்க வரும்பொழுது டேவிட்டோடு கத்தர் இருந்தார். ஹல்லேலூயா. கத்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர் தான் அந்த சாத்தான் சேலஞ்சை சந்திக்க முடியும். அவர் நமக்குள்ள இருந்தால் உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர் தான் சேலஞ்சை சந்திக்க முடியும். சாத்தான் தன்னை குறித்து போஸ்ட் பண்ணி கொள்ளுகிறான். அவன் பொலிட்டிக்கல் பவர் அவனுக்கிட்ட இருக்கிறது, சாத்தானுக்கு ரிலிஜியஸ் பவர் இருக்கிறது, டெமனிக் பவர் இருக்கிறது. நான் தான் பெரிய ஹீரோ, எல்லாமே என்னுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை அவங்க வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், உங்க நீங்க தப்பிக்க முடியாது என்று சொல்லிதான் சாத்தான் எப்பொழுதுமே போஸ்ட் பண்ணுகிறான். இப்பொழுது அதிகமாக போஸ்ட் பண்ணுகிறான். ஆனால் நம்ம அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு அனாய்டிங் இருக்க வேண்டும். இப்பொழுது சோல் வந்து பேக் ஸ்லைடிங் கிங் ஆயிருக்கிறான். ஹி வாஸ் எ பேக் ஸ்லைடிங் கிங். தி அனாய்டிங் ஹேட் லெஃப்ட் ஹிம். அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி விட்டது. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் சந்திக்க முடியாது, சாத்தானி சவாலை சந்திக்க முடியாது. சாத்தானி சவாலை சந்திக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து வார்த்தையிலே இருக்கணும், வார்த்தையிலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அனாயிண்டட் பீப்புளாக இருக்க வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக இருக்க வேண்டும். இங்க டேவிட் வருகிறான். டேவிட் அக்செப்டட் த சேலஞ்ச். ஆமென். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தன் சகோதரமார்களை பார்க்கறதுக்காக அவளுக்கு ஆகாரத்தை கொண்டு வரும்படியாக அங்கே வரும்பொழுது இந்த விருத்த சேரமில்லாத பெலிசன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது ஹி அக்செப்டட் த சேலஞ்ச். அவன் வந்து சேலஞ்சை சந்தித்தான். இன்றைக்கு உலகத்தில் சாத்தானுடைய சேலஞ்சை நீங்கள் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுது கோலியாத்து வந்து அவளை ஜெயித்து விட்டாள். ஒருத்தரும் சேலஞ்சுக்கு வரலன்னா அவன் என்ன செய்வான் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தர்களுக்கு அடிமைகளாக போக வேண்டும். அவங்க பேங்கில் இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிடுவான். நாட்டு நலன் கருதி உங்க பேங்கில் இருக்க பணத்தை நாங்கள் எடுத்துவோம். எல்லாம் நாட்டு நலனுக்காக நீங்கள் கொடுத்து விட வேண்டும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் சீரவாயிரும். இது உங்க வீடு, உங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளுவான். சுதந்திரமா வாழ முடியாது. அவனுக்கு அடங்கி அவன் சொல்றபடிதான் கேட்கணும். மத சுதந்திரம் கிடையாது. நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. இதுமாக எல்லா உங்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளுவான். இது ஒரு பெரிய விளைவு. அந்த சேலஞ்சை சந்திக்க முடியலன்னா இவ்வளவு விளைவுகள் இருக்கிறது. அவள் உடைமைகள் எல்லாம் இழந்து போக வேண்டும். அவளுக்கு நிம்மதியே கிடையாது. அந்த ஹோல் நேஷன், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முழுசுமே அவிதமாக சாத்தானுக்கு சிலேசாக வேலைக்காரர்களாக மாற வேண்டும். நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக மாற வேண்டும். உங்களுடைய பெண்கள் எங்களுக்கு மாவரைக்க வேண்டும். எங்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டும். எங்களுடைய துணிகளை துவைக்க வேண்டும். எல்லாருமே எங்களுக்கு அடிமைகள். பெலிசர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைகள். விறகு வெட்டவும் தண்ணீர் சுமக்கவும் அவர்களை பலவிதமான வேலைகளிலே கடினமான வேலைகளை செய்து அவர்களை ஒடுக்குவது, இதுதான் கோலியாத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அவன் அவ்விதமாக சவால் விடும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். சவாலை சந்திக்க யாராலும் முடியவில்லை. அந்த நேரத்தில் தாவீது அங்க வருகிறான். தாவீதினுடைய விசேஷ காரியம் என்னவென்றால் ஹி ஹாஸ் பீன் எ சாங் ரைட்டர். அவன் வந்து பாடலை எழுதுகிறவன். பாடலை எழுதுவது மட்டுமல்ல, பாடலை பாடுகிறவன். பாடலை பாடுவது மட்டுமல்ல, பத்து நரம்பு வீணையினாலே இதோ தேவனை அவன் மகிமைப்படுத்தி பாட்டு படித்து கொண்டே வீணை வாசிப்பான். சிலர் வந்து மியூசிக் போடுவாங்க, பாட்டு படிக்க மாட்டாங்க. பாட்டு படித்தா மியூசிக் போட முடியாது. சிலருக்கு பாட தெரியும், மியூசிக் தெரியாது. ஆனால் பாடலையும் பாடிக்கொண்டு மியூசிக்கும் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப திறமையானவங்க. படித்து பாடல் பாடிக்கொண்டே மியூசிக் போடணும். அவங்க தான் ரொம்ப திறமையானவர்கள். இப்பொழுது தாவீது அவிதமாக பத்து நரம்பு வீணையை வாசித்துக் கொண்டே தேவனை பாடுவான். பாடலும் அவன் ஏற்றுவான். எல்லாமே அந்த கம்போசர் ஆஃப் தி சாங், மியூசிஷியன், அவன் வந்து சிங்கர், எல்லா விதமான டேலண்ட் அவனுக்கு. கர்த்தரை வர்ஷிப் பண்றதில் மிகவும் வாஞ்சை உள்ளவன். ஜபம் பண்ணுவதில் அதிக வாஞ்சை உள்ளவன். இது அவனுக்கு வந்து தீர்க்கதரிசி சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய ஆவி அவன் மேல் இருக்கிறது. அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. சிங்கம் வரும்பொழுது, கரடி வரும்பொழுது அவன் மேல அந்த அனாயிட்டிங் வருகிறது. அவன் வந்து அந்த சிங்கத்தையும் கரடியை கொன்று ஆட்டை தப்புவிக்கிறான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிறிஸ்தவ அனுபவம் இருக்கிறது. அனுபவம் இல்லாத கிறிஸ்தவர்கள் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதாத மாதிரி அவங்க பேச்சுகள் எல்லாம் செல்லுபடியாவது. இவன் விதமான அனுபவத்தை உடையவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் மேல அனாய்ச்சிங் இருந்தது. இந்த நேரத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இதை என்ன செய்யறார்கள், அந்த ஒன் பாய் மேல நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறார். David walked up the hill. அவன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். All hopes of that nation was now on a boy. இந்த பையன் மேல தான் எல்லாருடைய நம்பிக்கை இருக்குது. இவன் தான் அந்த சவாலை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாள் என்றால் அவனை வந்து கடிந்து கொள்கிறார்கள். நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. நீ எங்கதுக்கு எதுக்கு இங்க வந்தா, நீ வீட்டுக்கு போ. David's own brother tried to intermediate him and tell him to go home. வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரே ஹோப் வந்து அந்த டேவிட் தான், அந்த சின்ன பையன் தான். அவனுக்கு மேலதான் சவுல் மேல நம்பிக்கை வச்சு பிரயோஜனம் இல்லை. இதை வேற யார் மேலேயும் சவால சந்திப்பாங்கன்னு அந்த நேஷன்ல அந்த ஒன் மேன் தான் இருக்கிறான். அந்த மேன் அனாயிட்டட் மேன். ஹல்லேலூயா. நீங்க வந்து தேவனை உடையவர்களா இருந்தால், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார், பசுத்தாவியாக வாசம் பண்ணுவார் என்றால், யூ காட் எவ்ரி திங், நீங்க எல்லாத்தையும் உடையவர்களா இருக்கிறீங்க. இஃப் யூ காட் காட், யூ ஹாவ் காட் எவ்ரி திங். நாங்க பெரிய ஆளு, நாங்க அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடுறோம், உங்களை அப்படி பண்ணிடுறோம், நீங்க எங்க தயவு இல்லாம ஜீவிக்க முடியாது. நாங்க தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும். வேற யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறா, நாங்க தான் வந்து உதவி செய்யணும். மக்களுடைய பேச்சு தான், நாங்கள் இந்த ஊர்லயே பூர்வீகமாக இருக்கிறோம். அதனால எங்கே உதவி தேவை? ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தால் அவன் எல்லாத்தையும் உடையவனாக இருக்கிறான். ஒன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இல்லை என்றால் எவ்வளவு பேர் செல்வாக்கு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், அரசியல்வாதிகள்லாம் தெரியும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு தேவை வந்து தேவன் நான் நமக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். நீங்க அப்பொழுது உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது, சவாலை சந்திக்க முடியும். சார், அந்த டேவிட்டுக்கு இருந்த குவாலிஃபிகேஷன், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் சவலை விட்டு விலகி கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இன்றைக்கும் நீங்கள் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், இந்த அனைட்டட் வேர்டு உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும் என்றால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது. நதிங் ஹார்ம் ஹர், நாட் ஈவன் டெத். ஒன்றும் அவளை சேதப்படுத்த மாட்டாது, மரணம் கூட அவளை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு பலம். ஹல்லேலூயா. அந்த சவாலை சந்தித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அங்கே வெற்றியின் கீதங்களை பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று வெற்றியின் கீதங்களை பாடினார்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்தது. அடுத்தபடியாக பிரணாமே நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 7 தூதன் பிரணாமே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வேதத்திலிருந்து தான் நிரூபிக்க வேண்டும். பைபிளை வச்சுதான் பிரதர் பிரணாம் யார் என்று நம்ம நிரூபிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். அவருக்கும் தாக பெரிய சவால் இருந்தது. அவரை உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு ஆண்டவர் ஒரு பர்பஸ் வைத்திருந்தார். அவர் ஒரு சவாலை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ளவர் தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் அதை பார்க்கும் பாத்திரவானாக காணப்படாததனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான்.
நம்ம இந்த பைபிளில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 5 அங்கே ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? வானத்திலாவது பூமியில்லாது பூமியின் கீழாது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை பார்க்கவும் அவன் பாத்திரவானாக காணப்படவில்லை. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படவில்லை. ஓ, ஏழு முத்திரைகளால் அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்க முடியாது, அதை பார்க்க கூட அவன் பாத்திரவான் கிடையாது. இது ஒரு கிரேட்டஸ்ட் சேலஞ்ச். புஸ்தகத்தை திறக்கவதன் முத்திரைகளை உடைக்கும் பாத்திரவான் யார் என்று எங்க சொல்லும் பொழுது, ஒருவனாயிலும் பாத்திரவான் அல்ல, யோவானும் பாத்திரவான் அல்ல. அதனால நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லும் பொழுது, மூப்பரில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீதின் மேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவனுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசத்தில் கூற்றியிருக்கிறோடைய வலதுகரத்தில் இந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இந்த கடைசி காலத்தில் நடந்திருக்கு. ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ், கிரேட்டஸ்ட் எவெண்ட் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து கல்வாரியை சந்தித்தது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் எவெண்ட், அது பெரிய நிகழ்ச்சி. கோலியாத்து வந்து ஸ்தாபிது கோலியாத்தை சந்தித்தது ஒரு பெரிய சவால். அதை விட பெரிய சவால் இந்த கடைசி காலத்தில் புஸ்தகத்தை யார் திறக்க முடியும், அதன் முத்திரைகளை உடைப்பதுக்கு யாரு? இந்த புஸ்தகம் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏழு முத்திரை புஸ்தகம் சுவாசிக்கு தான், அதுல ஜீவன் இருக்குதான். ஏழு முத்திர புஸ்தகத்தில் இந்த பைபிளை காட்டிலும் அந்த புஸ்தகத்தை உயர்த்துவது. இன்னைக்கு இருக்கிற கள்ள போதல்கள் அவிதமாய் செய்கிறார்கள், ஜனங்களுடைய விசுவாசத்தை சிதறடிக்கிறார்கள். இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை ஒரு எழுத்தாயிலும் ஒரு கமா புஸ்தாப்பாயிலும் நிறைவேறாம போகாது. இது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது. இதனோட கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. திகதர்சி நிறைய காரியங்களை பேசிட்டு அதுக்கு பிறகு செய்திக்கு வர்றார். அந்த புஸ்தகத்துல என்ன செய்யறால் இதற்குரிய வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் அது அங்குமிங்குமாக இருக்கிறது. அதை வந்து பரிசுத்த ஆவியினாலே ஒரு பாசர் வந்து ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த புஸ்தகம் வந்து ஏழு முத்திரையால முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன், பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இதுல இருக்கிறது. ரெடெம்ப்ஷன் ஸ்டோரி இருக்கிறது. எப்படி இதை ரிவீல் பண்ணுவது? ஒருவரும் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லும் பொழுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அதை திறக்க அவர் பாத்திரராய் இருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார். கல்வாரியில் அவர் ரெடெம்ப்ஷன் பிரைஸை செலுத்தி இருக்கிறார். அந்த ரெடெம்ப்ஷன் பிரைஸை செலுத்தின அவர் தான் அந்த புத்தகத்தை திறக்க முடியும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் புத்தகத்தை திறக்க முடியுமே. அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் கல்வாரியில் அதை ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் தான் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் தான் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மாத்திரமே ஓபன் பண்ண முடியும் என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். வேற யாரும் அதை செய்ய முடியாது. நோ சப்ஸ்டிடியூட். வேற யாரும் பாத்திரவான் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற எந்த பசுத்தவானும் பாத்திரம் கிடையாது. இதோ பூமியின் கீழே இருக்கிறதான பசு, யாருமே அதுக்கு பாத்திரவான் கிடையாது. ஒரு கிரேட்டஸ்ட் சேலஞ்சு. பரலோகத்திலே அவிதமான சேலஞ்ச் இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார், முத்திரைகளை உடைத்தார். ஒவ்வொரு முத்திரையிலும் இந்த சீக்கிரட் அங்கே ரிவீல் ஆனது. ஹல்லேலூயா. பைபிள் இப்பொழுது சீல்டு புக்காக அல்ல, இது நமக்கு இன்னைக்கு ஓபன் புக்காக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. Redemption is revealed. Redemption சம்பாதிக்கப்பட்டது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அது ஒரு கெஸ் ஒர்க்காகத்தான் சாபன போதர்கள் பேசங்க பண்ணுகிறார்கள். அதை கிளியரா ரிவீல் பண்ண முடியல. அவருக்கு இறங்கி வந்து அவர் இந்த புஸ்தகத்தை திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன உண்டு, நம்ம வந்து ரேப்சர்ல போக முடியும் அல்லது ரேப்சர்ல போக முடியாது. மிஸ்ட்ரி ரிவீல் ஆக வேண்டும். மிஸ்ட்ரி ரிவீல் ஆகி நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் வந்து நான் அப்பொழுது நம்ம அது மேல போக முடியும். மற்றபடி அந்த புஸ்தகம் திறக்கப்படவில்லை என்றால் ஒன்னுக்கு ஒரு காரியமும் நடக்காது. ராப்சர் நடக்காது, வெட்டிங் சப்பர் வராது, மிலினியம் வராது, நியூ ஜெருசலேம் போக முடியாது, எதுவுமே நடக்காது. மரித்து போன பரிசுத்தவான்களுக்கும் ரெசரக்ஷன் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகியிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை திறந்து ஆண்டவர் வந்து ஒரு பிரைட அங்க காட்சியிலே கொண்டு வர வேண்டும். அவள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சின்லெஸ் பிரைடா இருக்க வேண்டும். அவளுடைய பரிபூர்ணத்தினால தான் மற்ற மரித்து போன பசுத்துவான்களுக்கு ரெசரேஷன் நடக்கும், எல்லா காரியங்களும் நிகழும், அல்லது ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே இழக்கப்பட்டு போகும். யோவான் மிகவும் அழும் பொழுது இது ஆட்டுக்குட்டியான அங்கே வருகிறார் முத்திரைகள் தரப்பட. இந்த கிரேட் செவன்ட் இப்பொழுது நடந்திருக்கிறது, பெரிய நிகழ்ச்சி. உலகம் இன்னைக்கு அதை அறியலை, கிறிஸ்தவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், புக்கு ஓபன் ஆயிருக்கிறது, மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்கிறது. செவன் சீல் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். ஏழாம் முத்திரை இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆயிருக்கிறது. 1963 அது ஸ்டார்ட் ஆகி ராப்சர் வரைக்கும் அது செல்லுகிறது. நாலாம் முத்திரை செல்லுகிறது. ஏழாம் முத்திரை எட்டர்னிட்டி வரைக்கும், நியூ ஜெருசலேம் வரைக்கும் அது செல்லுகிறது. இதமான ஒரு மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது பைபிளை நம்ம இப்போ மேட்ச் பண்ண முடியுது, அல்லது பைபிள் வந்து மேட்ச் பண்ண முடியாது. அங்கே ரெடெம்ப்ஷன் வந்து ரிவீல்ட் ஆகியிருக்கிறது. சம்பாதித்தார், ஆனால் அது வெளிப்படுத்தப்படவில்லை. வெளிப்படுத்தாதபடி எப்படி விசுவாசிக்க முடியும்? அவர் முத்திரையில உடைத்து அந்த ரகசியத்தை ஏழாம் தூதன் வில்லியம் மேரியன் பிரன்காம் என்ற தீர்க்க தரிசிக்கு அவர் வெளிப்படுத்தினார். அந்த தீர்க்க தரிசி சபைக்கு அதை வெளிப்படுத்தினார். சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் பிரகாசமான சந்ததியும் பிரகாசமான வெடிவள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைட் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஸ்டாராக அவர் இருக்கிறார். ரூட் ஆஃப் டேவிட், இது அவர் வந்து தாவீதின் வேராக இருக்கிறார். அவர் சபையில் இதை அறிவிக்க முடியாத தம்முடைய தூதனுக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று வெளிப்படுத்தல 22:16 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது, பிரதர் பிரணாமுக்கு அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது, முத்திரைகளின் ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லுவது. அந்த முத்திரைக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது, ட்ரம்பர்ஸ் வயல்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கிறது. Seals for the bride, trumpets for Israel, vials for the world. Seals வந்து அந்த ரகசியம் மனவாட்டி கொடுக்கப்பட்டது, trumpets எக்காலமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, vials வந்து கீழ்ப்படியாத உலகத்தின் மக்களுக்கு. எல்லாம் அதுக்குள்ள தான் அடங்கி இருக்கிறது. செவன் சர்ச்சேஜஸும் அதுக்குள்ள தான் அடங்கி இருக்கிறது. எல்லா மிஸ்ட்ரியும் அந்த சீல்ஸ்குள்ள அடங்கி இருக்கிறது. அது பைபிளில் வந்து முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரை போடும் பொழுது வேர்டு இன்னைக்கு ஓபன் ஆகி, இன்னைக்கு ஆதியா முதற் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ரெடெம்ஷன் இன்னைக்கு ரிவீல்ட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து ஒரு சின்லெஸ் பிரைடை இன்னைக்கு பெற்றிருக்கிறார். பரிபூர்ணமான வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த மனவாட்டியை இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிறார். இந்த காரியத்தை வந்து யாராலையும் வந்து செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய 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 பிரீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரகம், ஏதோ எல்லாருமே அங்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு வந்து அவங்கள எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். யாராலும் அதை செய்ய முடியாது. அதை வந்து ஒரு தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்த எத்தனையோ பெரிய பிரீச்சர்ஸ், இதை எவ்வளோ பெரிய பிரீச்சர்ஸ்லாம் பெந்தேகாசில் இருக்கிறாங்க, ஒருவராலும் ஒருவருக்கும் அந்த கமிஷன் கொடுக்கப்படவில்லை. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் ஏழாம் தூதனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த ஏழாம் தூதனுடைய அவன் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். சாட்டன் இன்னைக்கு பெரிய கண்டிஷன்ல கொண்டு உலகமே எனக்கு சொந்தம், உலகமே எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் அவ்விதமாக சவால் விடும் பொழுது, என்ன செய்ய முடியும் என்று சவால் விடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து ஓபனிங் ஆஃப் தி சீல்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீல்ஸை கொண்டு வந்து ஒரு பிரைடை காட்சியில் கொண்டு வரும் பொழுது அவள் இன்வின்சிபிள் ஆர்மியாக இருக்கிறாள். ஆமென். அவளை ஜெயிக்க யாரும் முடியாது. அவள் இன்னைக்கு சவாலாக இருக்கிறாள். சாத்தானுக்கு சவாலாக இருக்கிறாள். இன்னைக்கு நம்ம சாத்தானுக்கு சவாலாக இருக்கிறோம். Brother Branham didn't have another man on earth with the same commission. In the avarku kodukapatta commission ulagathile 700 kodi makkal irukkranga, orthurku adu kediyadu, avarku maathiram adu. Satan ulagam anaithin thannude aadhikathile kodunga ellathin trinity la vechirukran, ella denomination la vechirukkum bodhu idha adu vandu iniki paripurnamana vaarthai velippaduthukku பிரதர் பிரணாமுக்கு அந்த கமிஷன் கொடுக்க, உலகத்தில் யாருமே அந்த கமிஷனை பெறல. இவங்க பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், they didn't have the commission to carry the message of the heaven. இந்த நேரத்துக்குரிய செய்தியை கொண்டு சொல்வதற்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டார். ஆமென். அந்த தீர்க்கதரிசி ஊழியத்தை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தினார்.
ஆமென்.
அவருடைய செய்தி தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி என்பதை அற்புதத்தினால நிரூபிக்கிறார். யாரும் எந்த ஊழியக்காலும் செய்யாத அற்புதம் அங்கு நடக்கும் பொழுது, உலகமெங்கிலும் அது நடக்கும் பொழுது, இவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, அந்த மிரக்கல்ஸ் தொடர்ந்து அந்த ஓபனிங் ஆஃப் தி சீல்ஸ் வருகிறது, அது ராப்சருக்கு கொண்டு செல்லும். அப்படி எங்கதான அந்த கமிஷன் வந்து உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படல, அந்த ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சவரன் வில்லியம் மேரியன் பிரகாம் தீர்க்கதரிசி என்று அறிக்கை செய்வதற்கு நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாபனத்து மக்கள்கிட்ட நம்ம தைரியமா சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய ஊழியம் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது ஒரு அற்புதத்தை சொல்ல விரும்புகிறேன். லைஃப் இஸ் எ ஹீலர். 57:6-16 கொடுக்கப்பட்ட செய்தியில 62 பேராகிராஃபில் பிரதர் பிரணாய் விதமாய் சொல்லுகிறார். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் ஆப்பிரிக்கா கூலித்துக்கு போகும் பொழுது கூட்டத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. டர்பன் என்ற இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்பொழுது அங்கே ஒரு பெரிய மிரக்கிள் நடக்கிறது. ஒரு பையன் பிறந்த நாளில் இருந்து 4 நாய் மாதிரி நடக்கிறான். தேர் வாஸ் அ மேன் கம் ஹூ தே ஹேட் புட் எ செயின் அரவுண்ட் ஹிஸ் நெக் அண்ட் லீட் ஹிம் லைக் எ டாக். அவன் கழுத்தில் ஒரு செயினை போட்டு ஒரு சங்கிலியை போட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு நாய் மாதிரி நடத்திடுவான். அவன் மனுஷன் நாய் கிடையாது, மனுஷன். அவனுடைய மூளையும் கெட்டு போச்சு. த மேன் வாஸ் இன் மென்டலி ரைட். அவன் வந்து மென்டலி கரெக்ட் கிடையாது, மூளையும் வந்து அவனுக்கு கெட்டு போய் சுய புத்தியை அவனை இழந்து போயிருக்கிறான். நாய் மாதிரி 4 நடக்கிறான். செயினை போட்டுக்கிட்டு கூட்டி கொண்டு போகும் பொழுது டூரிஸ்ட்லாம் நிறைய பணத்தை கொடுக்குறாங்க, பிச்சை போடுறாங்க. இவ்விதமான ஒரு மனுஷனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பிரதர் பிரணாமுடைய அங்கே ஜபத்துக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க, அந்த மீட்டிங் கொண்டு வந்துருக்கிறாங்க. பிரதர் பிரணாம் அவனை பார்க்குறார். ரொம்ப பரிதாபமான நிலைமை. லுக் வாட் அ கண்டிஷன் தட் புவர் ஹியூமன் பீயிங் இஸ். இந்த மனுஷன் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறார். அப்பொழுது பிரதர் பிரணாம் இங்கே சேலஞ்சு கொடுக்குறார். இஃப் தேர் இஸ் எனி விச் டாக்டர் தட்ஸ் நியர், ஐ சேலஞ்ச் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் டு கம் டூ சம்திங் ஃபார் ஹிம். இங்கே யாராவது மந்திரக்காரங்க இருக்காங்களா? ஆப்பிரிக்காவில் நிறைய மந்திரவாதிகள் உண்டு. யாராவது விச்சுக்கிறார், சூனியம் வைக்கிறவங்க, மந்திரக்காரங்க இருக்கிறாங்களா? நீங்க இங்க வந்து இந்த இவனுக்கு வந்து இவனுக்கு உதவி செய்யுங்க. டூ சம்திங் ஃபார் ஹிம். எவ்ரிபடி வாஸ் குவைட். எல்லாம் அமைதியா இருக்கும். ஒரு மந்திரக்காரனும் வரல, ஒரு சுவாசியக்காரனும், ஒரு பூசாரியும், ஒரு சாமியும் வரல. இதமான எல்லாரும் குவைட்டா இருக்கிறாங்க. அங்க தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம் காண்கிறார் என்றால், அவங்க அந்த பையனுடைய அண்ணனை குறித்து தரிசனம் காண்கிறார். அந்த பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவனும் மீட்டிங் வந்திருக்கிறான். அவனுக்கு 22 ஆகுது. அவனை குறித்து தரிசனம் காண்கிறார். என்ன சொல்கிறார்? அவனை குறித்து அவர் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் இவனுக்கு வந்து அண்ணனாக இருக்கிறான். ஹி ஹேட் அ பிரதர் தட் வாஸ் ரைடிங் எய்தர் எல்லோ கோட் ஆர் டாக். எல்லோ கோட்டில் வந்து வெள்ளாட்டு மேலே அவன் வந்து சவாரி செய்யும் பொழுது, அல்லது நாய் மேலே சவாரி செய்யும் பொழுது, ஹீ ஃபெல் ஆஃப் அண்ட் ஹீஸ் ஹர்ட் ஹிம்செல்ஃப். அதுலேருந்து கீழே விழுந்து அவன் காயப்பட்டு போனான். அன்னையிலேருந்து அவனுக்கு 2 நடக்க முடியாத நிலையில் இருக்குது. 2 ஊனிக்கிட்டு தான் அவன் நடக்கிறான். வாக்ஸ் ஆன் 2 அண்டர் த ஆர்ம்ஸ் லைக் கிரச்சஸ். அந்த கிரச்சஸை பயன்படுத்தி தான் அவன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அவன் எங்கேயோ இருக்கிறான், கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிறான். மைக்கில் சொல்லுகிறார், அந்த பையன் இந்த இவனுக்கு அண்ணன். அவன் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவனை குறித்து ஒரு தரிசனம் காண்கிறேன். Thus say the Lord, the boy is healed. அந்த பையன் இப்பொழுது சோமாயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் எவ்வளோ தூரத்தில் மீட்டிங்கில் அங்கே இருக்கிறான், 2 மேலே தூக்கிக்கிட்டு அவன் ஓடி வர்றான். I heard a scream, ஒரு கூக்கரல் கேட்டது. And here come the boy jumping up in the air. குதிச்சுக்கிட்டு ஓடி வரான். Holding them crutches over his head. தலைக்கு மேலே அந்த கட்டையை தூக்கிட்டு நடந்து ஓடி வரான். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு பெரிய சந்தடியே உருவாகிட்டு, அந்த சந்தடி அடங்கிறதுக்கே பல நிமிஷங்கள் ஆகுது. நடந்த சம்பவம் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவ்விதமான பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதன் பின்பு இங்க வந்து இந்த பையனை குறிச்சியும் பிரதர் பிரணாம்க்கு தரிசனம் வருகிறது. அவர் சேலஞ்ச் பண்ணுகிறார், எந்த டாக்டராவது வந்து சுகமாகட்டும், எந்த மந்திரவாதியாவது, எந்த மத தலைவர்களாவது வந்து இவனுக்கு உதவி செய்யட்டும். ஐ சேலஞ்ச் த பிரீஸ்ட் ஆஃப் மொஹமெடன் டெம்பிள் டு கம் அண்ட் கிவ் ஹிம் த சவுண்ட்னஸ். முகமதிய அந்த இது அந்த மத தலைவர்கள் வந்து இவனுக்கு சுகத்தை கொடுக்கட்டும். ஐ சேலஞ்ச் த விச் டாக்டர் ஆர் எனி ஒன் எல்ஸ் டு கம் அண்ட் கிவ் ஹிம் சவுண்ட்னஸ். எந்த விச் டாக்டர் ஆயிலும் எந்த மத சம்பந்தமானவர்கள் வந்து இவனுக்கு சுகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சவால் விடுகிறேன் என்று சொல்கிறார். நன் ஆஃப் யூ கேன் அண்ட் நெய்தர் ஐ. உங்களால யாராலும் செய்ய முடியாது, என்னாலும் செய்ய முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவாலே செய்யும். ஹல்லேலூயா. The God of heaven has raised him his son Christ Jesus and has promised the same thing that he did. We would also I have seen a vision over the boy that he is going to be made well. Naan ivanai kurithu darshanam kaangiren, avan sariyaguran sariyaguvadai naan darshanathile kaangiren. இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கிறிஸ்து அதை செய்கிறார் என்று அவர் எல்லாரும் நாளும் அறிக்கை செய்கிறார். பின்பு என்ன சொல்லுகிறார் என்றால், தஸ் சேத் தி லார்ட், இட் இஸ் தஸ் சேத் தி லார்ட், இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் ரைஸ் அப். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்திரு. அவன் நாலு காலில் நாய் மாதிரி நிற்கிறான், கழுத்தில் செயின் போட்டிருக்கு, அங்கே சங்கிலி இருக்கு, இவர் சங்கிலியை பிடிச்சி அவனை இழுக்கு, அந்த சங்கிலியை இழுக்கிறாரு, எழும்பி நிற்கிறான். I pull the chain and all of a sudden he rises to his feet for the first time in his mortal life. அவன் உலகத்தில் பிறந்த நாளில் இருந்து இப்பொழுது தான் நேராக நிமிந்து நிற்கிறான். செயினை பிடிச்சி இழுத்த உடனே அவன் நேராகிட்டான், நார்மல் ஆயிட்டான், அவனுடைய மூளையும் சரியாகிவிட்டது. அவன் ஒரு ஸ்பாஸ்டிக்காக இருந்தான், மூளை வளர்ச்சி இல்லாத பையனாக இருந்தான், இப்பொழுது எல்லாமே சரியாகிவிட்டது. மூலமாக கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். கடைசியாக அவருடைய கமிஷன் என்ன? ஏழு முத்திரைகள் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பைபிள் வந்து ஓபன் புக்காக மாறி இருக்கிறது. ஆமென். தி மிஸ்டரியை ரிவீல் பண்ண வேண்டும். அந்த கமிஷனை அவர் பெற்றிருக்கிறார். இதை உறுதிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த மெசேஜ் நம்மளை ராப்சர் கொண்டு செல்கிறது. சாத்தான் வந்து ஸ்கொட்டராக இருக்கிறான். அவன் இல்லீகலாக இந்த உலகத்தின் மேல் ஆளுகை செய்கிறான். அவன் வந்து உலகத்துக்கு அதிபதியா மாறினதே தவறான விதத்தில் தான், தவறான முறையில் தான் அவன் உலகத்தின் மேல ஜெயத்தை பெற்றிருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையின்படி எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த கடைசி காலத்தில் ஏழாம் தூதனை அனுப்புவேன். ஏழாம் தூதனுடைய செய்தி தேவரேசை நிறைவேற்றும். அது நமக்கு ராப்சரின் ஃபெய்த்தை கொண்டு வரும், நமக்கு ரெசரக்ஷன் ராப்சரை கொண்டு வரும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ் வேட யாராலும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு அங்கே தெரிந்து கொண்டது ஒரே ஒரு மனுஷன்தான். இந்த காலத்தினுடைய சவாலை சந்திப்பதற்காக ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வந்தார். அந்த ப்ராஃபெட் அந்த சவாலை சந்தித்தார். அவருடைய ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுதும் அவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சேலஞ்சு பண்ணும் பொழுது அந்த சேலஞ்சை யாரும் எதிர்கொள்ள முடியவில்லை. கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த சேலஞ்சை நிறைவேற்றினார். ஆமென். God is greater. சாத்தான் வந்து ஒரு ஸ்கொட்டராக இருக்கிறான். இல்லீகலாக நம்முடைய சரீரத்திலே புகுந்து உலக மனைத்துக்கும் குரானா கொண்டு வந்திருக்கிறான். உலக மனைத்தையும் மரண இருளின் பள்ளத்தாக்காக பள்ளத்தாக்கிலே கொண்டு போயிருக்கிறான். சாத்தான் வந்து ஸ்கொட்டர் அவன் நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருவான். Now God is greater than the cancer. கேன்சர் யாதி பொல்லாத யாதி, ஆளை கொள்கிற யாதி. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து கேன்சரை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். ஆமே. சாத்தானுக்கு நம்முடைய சரீரத்தில் அதிகாரம் இல்லை. நம்முடைய சரீரத்தை தேவன் தெரிந்து கொண்டுகிறார், தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொண்டுகிறார். சாத்தான் இதை இல்லீகலாக புகுந்து நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறான். இந்த சவாலை வந்து இயேசு கிறிஸ்து தான் சந்திக்க முடியும். நீங்கள் ஜபத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் உண்டு. சுகம் இன்னைக்கு அவசியம். கொரோனா நம்மை தொடாது, நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Look, God is greater than cancer. God is greater than the virus. We need God to come live on the inside of us. இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? இந்த சவாலை சந்திப்பதற்கு நமக்கு தேவை, எனக்கெல்லாம் கொரோனா வராது, எனக்கெல்லாம் வந்து எதுவுமே வராது, எனக்கெல்லாம் சுகர் வராது. அடுத்த நாளே சுகர் வந்துடும். நீ உன்னை குறித்து போஸ் பண்ணுகிறார், எனக்கெல்லாம் வியாதி வராது, எனக்கெல்லாம் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது, நான் ரொம்ப நல்ல ஹெல்த்தா இருக்கிறேன், வியாதியே வராது. இது வந்து சாத்தானிக் நேச்சர். உன்னைத்தானே நீ போஸ் பண்ணுகிறார். சாத்தான் வந்து உன்னை டச் பண்ண முடியும். நம்ம வந்து நமக்கு இன்சைடு வந்து நமக்குள்ள கத்தர் இருப்பார் என்றால், வார்த்தையானது நமக்குள்ள ஜீவிக்கும் என்றால், we need God to come live on the inside of us. அதுதான் முக்கியமான காரியம். அப்பொழுது சாத்தான் வந்து நம்மளை டச் பண்ண முடியாது. ஆமென். We need God to live on the inside. இது நான் வாசம் பண்ணும்படியாக கொடுத்த சரீரம். சாத்தானே இதுக்குள்ள நீ வந்து உன்னை வாழ்ந்து நீ இதை தொட முடியாது. ஆமென். This is the promise. இன்றைக்கு நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Every promise is ours. எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தமானது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். கிரேட்டர் இஸ் ஹீ தட் இஸ் இன் யூ தேன் தட் இஸ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆட்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஆமென். இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த காரியங்களும் மேற்கொள்ள, எந்த சவாலையும் நம்ம சந்திக்க முடியும். ஆமென்.
ஆமென்.
ஆபிரகாம் வந்து 25 வருஷமா வெயிட் பண்ணுகிறான், ஆண்டவர் பிராமிஸ நிறைவேற்ற வேண்டும் என்று வெயிட் பண்ணுகிறான். பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. இப்பொழுது நம்ம லாக்டவுன் பீரியட்ல பொறுமையாக இருக்கிறோம். கத்தரி சித்தமானால் ஜூன் மாசத்திலே வந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று அறிந்திருக்கிறோம். அதுக்கு மேல லாக்டவுன் பீரியட் நீடிக்காது. ஜூன் மாசத்திலிருந்து கத்தரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்வார். நம்ம பொறுமையாக காத்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு கிரேட் சேலஞ்ச், எப்படி சபையை திறந்து சபையை நடத்துவது? அரசாங்கம் வந்து அவிதமாக சொல்லி இருக்கிறது. உலகத்தின் மக்கள் அவிதமான நோய் பயத்தில் இருக்கிறார்கள். எப்படி இந்த சேலஞ்சை சந்திப்பது? இவ்வளவு நமக்கு முன்பாக சேலஞ்ச் இருக்கிறது. கொரோனா உலகத்தை விட்டு ஒழியுமா ஒழியாதா? பொருளாதாரமானது சீர்படுமா? இயல்பு நிலையை நம்ம அடைய முடியுமா? முன்போல் இருந்ததுபடி நம்ம இருக்க முடியுமா? கர்த்தர் நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். நான் இதை குறித்து இந்த ஊழியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வந்து எரேமியா 30 அதிகாரத்திலே அங்கே வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நான் யாக்கோபியினுடைய அந்த கூடாரங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தமானது இப்பொழுது ஆண்டவர் அதை மறுபடியும் எனக்கு காண்பிக்கிறார். என்ன 17 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேட போதிப்பதனால வந்து நம்மளை வந்து அழகர் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தால நம்ம இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படலாம். மெசேஜ் பீப்புள் கூட எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபுல்னஸ்ஸாக வேட போதிக்கிறோம். அவங்க மோதிரம் போடணும், சுடிதார் போடலாம், ஜுவல்ஸ் போடலாங்கிறவங்கெல்லாம் நம்மளை ஆதரிக்க முடியாது. எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். இந்த மாதிரி போதகர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு சாதகமான காரியங்களை சட்டத்தில் ஓட்டை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க செய்வாங்க. நம்ம டோட்டல் சரண்டர் பண்ணணும், டோட்டல் டெடிக்கேஷன் பண்ணணுங்கிற சொல்கிறோம். ஃபுல்னஸ்ஸாக வேட போதிக்கும் பொழுது நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார்கள். அதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. உன்னை வந்து அவள் தள்ளுண்டவள் என்று சொல்லி உன்னை வந்து சொல்லுகிறபடினால, உனக்கு பேரிட்டபடினால, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பு வாசிக்கலாம்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பு, நம்முடைய சிறையிருப்புல இருக்கும் இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு, இந்த கல்வரி டேபர்னக்களுக்கு ஆண்டவர் இறக்கம் செய்ய போகிறார். அடுத்தபடியா தொடர்ந்து வாசிக்கலாம்.
நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும்.
இதோ நகரமானது தன் மண்மேட்டில், இப்பொழுது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அது நிறைவேறும். இங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் விடும், முன்னால போல இருக்கும். அடுத்தபடியாக
அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி
போ. அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும், பழைய மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். நம்ம கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம், ஆராதனை செய்வோம், ஆராதனை அனுந்து ரெஸ்டோர் ஆகப்படும். அடுத்தபடியாக தொடர்ந்து வாசிக்கலாம்,
அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி
போவதில்லை. இதோ அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற சனங்களை சபையிலே சேர்ப்பார், அது சபையானது வளர்ச்சி அடையும். வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. அவங்க வந்து மைனாரிட்டியா மாற மாட்டாங்க, அவங்கள வந்து நான் வந்து வர்த்திக்க பண்ணுவேன். சிலர் சபையை விட்டு போனாலும் அதுக்கு பதிலாக வேற ஆத்மாக்களை கொடுத்து நான் இந்த சபையை நான் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவளை மேன்மைப்படுத்துவேன், அவள் சிறுமைப்படுவதில்லை, நான் அந்த சபையை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் தண்டிப்பார் இதற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இந்த மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுகிற
இதற்கு விரோதமாய் பேசுகிற எல்லாரையும் ஆண்டவர் தண்டிப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம்,
அவருடைய பிரபு அவர்கள் ஒருவனாய் இருக்க, அவருடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து,
அவருடைய பிரபு அவர்கள் ஒருவனாய் இருக்க, இந்த பிரபுங்கிறது பாஸ்டர், அங்க அதிபதினு சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அங்க அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய ஆதிக்கத்தின் கீழே அந்த பாஸ்டர் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம்,
அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார், என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை.
அவரை சமீபித்து, அவர் நம்மகிட்ட க்ளோஸா வர்றாரு, அவர் சமீபித்து வருகிறார், நம்ம மத்தியில் அவர் வருகிறார். இதை என்னிடத்தில் சேரும்படி இவளை பிணைப்படுத்துகிறவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இன்விசிபிள் யூனியன்ல வர, இந்த சபை இயேசு கிறிஸ்துவோடு கூட காணக்கூடாத இணைப்பிலே மேரேஜ் யூனியன்ல வருகிறது. இங்க இன்விசிபிள் யூனியன் இருக்கு, கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஐக்கியப்படுகிறது. பாஸ்டர் அங்க பிரபுவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அதிபதியா இருக்கிறார், ஜனங்கள் வந்து தேவனோடு ஐக்கியப்படுகிறார், அந்த அதிபதியோடு கூட ஐக்கியப்படுகிறார்கள். இன்விசிபிள் யூனியன் இங்க நடக்கும். அதன் பிறகு என்ன இருக்குது,
நீங்களின் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய்,
நீங்களின் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். வழக்கம் நாம் அவருடைய ஜனங்கள் ஆகும், அவருடைய பீப்புள் ஆகும், அவர் நம்முடைய காடாகவும் இருக்கிறார். அடுத்தபடியா தொடர்ந்து வாசிக்கலாம்,
இதோ கோரவாரி காற்றாக கர்த்தருடைய பெருங்காற்று உக்கரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல்
கோரவாரி காற்று, பெருங்காற்று மோதி அடிக்கிறது. இப்பொழுது கோரவாரி காற்று தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது, வைரஸ் உலகம் முழுசும் தாக்குறது. கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலை, உலகத்தில கீழ் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல அது தலை மேல அடிக்கும். வார்த்தையை புறக்கணிகள், வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற எல்லாரும் மேலே அந்த ஆக்கினை தீர்ப்பு வரும். தொடர்ந்து வாசிக்கலாம்,
கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும், அவருடைய உக்கர கோபம்
தனியாக, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும், அவருடைய மைண்ட் இன்னைக்கு ரிவீல்ட் ஆயிடுது. We have the mind of Christ. Hallelujah. அவருடைய இருதயத்தில் இருக்க எல்லா ரகசியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார், எல்லாத்தையும் பிரசங்கத்தின் மூலமாக ரிவீல் பண்ணுகிறார். ஆமென். அது வரைக்கும் அவருடைய உக்கர கோபம் தனியாது, உலகமானது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறது. நமக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ரிவீல்ட் ஆயிருக்கிறது. கடைசியா என்ன வாசிக்கிறோம்,
கடைசி நாட்களில் அதை உணர்ந்து,
கடைசி நாளில் அதை உணர்வு. இப்பொழுது கடைசி காலத்துல நம்ம இருக்கும், கடைசி நாள்ல இருக்கு நமக்கு இந்த ப்ராமிஸ் வந்து அந்த 17 வசனத்துல இருந்து, அந்த வசனத்துல இருந்து அந்த கடைசி வரைக்கும் 33 வசனம் வரைக்கும் ப்ராமிஸா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The promise word வந்து நமக்கு நிறைவு. இது கல்வரி டேபர்னாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் வேர்டு. ஏற்கனவே இந்த வருஷம் பல வருஷத்துக்கு முன்னதாக இந்த ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் அதை வந்து அதை உறுதிப்படுத்துகிறார், இந்த நேரத்துக்கு உறுதிப்படுத்த. அதனால யாக்கோபின் கூடாரங்களில் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இது ஒரு கிரேட் சேலஞ்ச், சபையானது திறக்கப்படுமா, ஆராதனை நடக்கப்படுமா, இதோ ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவேன், அவங்களுக்கு சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும், அவங்களுடைய பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவருடைய சபை எனக்கு முன்பாக சிறப்படும், அவளை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். அங்கே பிரபுவை அங்கே கொண்டு வருவேன், அவருடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க, அவர்களில் ஒருவரை அந்த நான் அந்த பாஸ்டராக ஏற்படுத்துவேன். இது அதிபதி சமீபத்தில் வருகிறார், கர்த்தர் நமக்கு சமீபத்தில் வருகிறார், நம்ம வந்து அவரோடு கூட காண்டாக்ட் பண்ணுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு பிணைக்கப்படுகிறோம், மேரேஜ் யூனியன் நம்ம வருகிறோம். கர்த்தர் தம்முடைய மனதில் உள்ளதை நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிரக கோபம் தணியாது, இந்த ஜனங்கள் உலகத்தின் மேலே அவருடைய நியாய தீர்ப்பு தணியாது. கடைசி நாளிலே இதை உணர்ந்து கொள்வீர். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ப்ராமிஸ் வேர்டு மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நம்மை வெக்கப்படுத்த மாட்டார்.
ஆமென்.
நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்குது. உலகத்தில் என்ன நடக்கும்? இது காட்ஸ் வேர்டு, எங்க ப்ராஃபசி. அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் அதை நமக்கென்று காண்பித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை தடை செய்ய எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது நம்ம வந்து டேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி எதையுமே நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை நிச்சயமா சொல்ல முடியும். காட்ஸ் வேர்டு இஸ் எட்டர்னல், இது நித்தியமானது. இதன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த மினிஸ்ட்ரியில அதை நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறோம். உங்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். இது வந்து ரிவீல்டு பட் ஆண்டவர் இந்த சபையின் மேல வைராக்கியமா இருக்கிறார், இந்த ஊழியத்தின் மேல வைராக்கியமா இருக்கிறார். அவங்க இது ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தண்டித்து போடுகிறார், தாழ்த்தி போடுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் நமக்கு முன்பாக தாழ்ந்து போகிறது. ஏன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையில இது அவருடைய ப்ரோக்ராம், இது அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய ப்ரோக்ராம். இந்த கடைசி கால செய்தி நம்ம மூலமா வெளிப்பட வேண்டும். எருசலேமிலிருந்து வசனமும் சியோனிலிருந்து வார்த்தையும் அங்க புறப்பட வேண்டும். அப்படி என்று ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது, அவர் அதை நியமித்திருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு பெரிய கிரேட் சேலஞ்ச். இந்த சேலஞ்சில வந்து கர்த்தர் நமக்கு ஜெயித்து தருகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஜெயிக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். சாத்தான் எப்பொழுதுமே சேலஞ்ச் பண்ணுகிறான். உன் பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர் மூலமாக அவன் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை சேலஞ்ச் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணினார், கல்வாரியில் அவனை ஜெயித்தார், நமக்காக ஜெயித்தார். தாவீது கோலியாத்தினுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணினான். யாரும் அக்செப்ட் பண்ணல, அவன் மாத்திரம்தான் அக்செப்ட் பண்ண முடிஞ்சு. அதே போல அந்த ப்ராஃபிட் தான் அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வர முடியும், வேற யாரும் கொண்டு வர முடியாது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிவீல் பண்ணுறதுக்காக கோ டு வெஸ்ட் என்று சொன்னார். அங்கே ஏழு தூதர்களை சந்திக்க வேண்டும். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரகசியம் வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அந்த ஒரே ஒரு நபர் தான ஒழிய அவர் மாத்திரம்தான் அந்த சேலஞ்சை சந்திக்க வேற யாராலும் முடியாது. ஆண்டவர் அவருக்கு தான் அதை இன்னைக்கு கடைசியில் அந்த மனவாட்டிக்கு ஒரு சாத்தான் சேலஞ்சு பண்ணுவோம். அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். நம்ம ப்ராமிஸ் வேர்டை வச்சு ஜெயிக்கிறோம். உலகம் வந்து இன்னைக்கு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் பயத்தில் இருக்கிறார். என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாத்துக்கும் முடிவு உண்டா என்று சொல்லி மனுஷர்கள் வந்து திகைத்து கொண்டிருக்கும் பொழுது, உலகமே கலங்கி போன நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த சேலஞ்சை சந்திப்பதற்கு நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார், ப்ராமிஸ் வேர்டை கொடுத்துருக்கிறார். நான் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆறானே நான் ரெஸ்டோர் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய போறதுக்காக இந்த கூடாரத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக யாக்கோவின் கூடாரத்தை சிறையிருப்பை நான் திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்வேன். இந்த நேரத்துக்குரிய சவாலை சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுப்போ. ஆசையாது அழைப்பின்னை காத்துக்கொள்வோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆசையாது அழைப்பின்னை காத்துக்கொள்வோம். கிருபையே கிருபையே எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவையுமே சோத்தரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானிச்சு சஹாவர் ஆஃப் சேலஞ்ச். இப்பொழுது சவாலின் நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக்கிறோம். கிரேட் சேலஞ்ச் இப்பொழுது சாத்தான் கொண்டு வருகிறான். நல்ல பிரைட நீர் நம்மை தகுதிப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், அபிஷேகம் பண்ணி அந்த சவாலை சந்திக்கதாக நீர் வைத்திருக்கிறீர். உலகம் அனைத்தும் சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருக்கும் பொழுது, உலகம் அனைத்தும் பாவத்திலே விழுந்திருக்கும் பொழுது, அது மரண பயத்திலே அது இருக்கும் பொழுது, எங்களுக்கு நீர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறீர், எங்களுக்கு நீர் அந்த பலத்தை தருகிறீர், அந்த கிருபையை தருகிறீர், நாங்கள் இந்த நேரத்துக்குரிய சூழ்நிலையை ஜெயிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு கிரேட்டஸ்ட் சேலஞ்சா இருந்தது. நீர் ஆண்டவரே கல்வாரியில் அதை சந்தித்தீர். யூ அக்செப்டட் த சேலஞ்ச். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் கோலியாத்து செய்யும் பொழுது சின்ன தாவீது அந்த சேலஞ்சை சந்தித்தான். நீர் அங்கே ஒரு மனுஷனை அங்கே எழுப்புகிறீர். அதே போல இந்த கடைசி காலத்தில் கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் அட்டுக்குட்டியான ஒரு முஸ்லர்களை திறந்து தேவ ரகசியத்தை ஒரு தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. உலகத்தில் யாருமே அதுக்கு பாத்திரவான் கிடையாது. நீர் மாத்திரமே பாத்திரம். அந்த கமிஷன் வந்து ஒரே ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழாம் தூதனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இப்பொழுது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டை நாங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று அறிந்திருக்கோம். We are the overcomers. நாங்கள் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறீர். இந்த சூழ்நிலையை நாங்கள் ஜெயித்து மகிமையிலே உம்மை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தினீராக. வார்த்தையை விட்டு நாங்கள் வலது புறம் இடது புறம் சாயாதபடி, விழுந்து போகாதபடி, கடைசி நேரத்திலே பந்தய பொருளை இழந்து போகாதபடி, அதை பற்றி கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓட உதவி செய்யும். பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஆராதனைகளை நீ ரெஸ்டோர் பண்ணுவீராக. உங்களுடைய மனவாட்டி நிமித்தமாக கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். சென்னை பட்டணத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். இந்தியா தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். கர்த்தாவே, உங்களுடைய பிரைடு நிமித்தமாக நீர் அதை செய்வீராக. எங்களுக்காக நீர் அதை செய்து சூழ்நிலை அனுகூலமாக்கி தந்து வர்ஷிப் வந்து ரெஸ்டோர் ஆகட்டும். ஒரு முகத்தை ஒருவர் காணத்தக்கதாக, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட, வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்பட மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீ தருவீராக. ஜெரேமியா 30 அந்த ப்ராமிஸ் வேர்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மினிஸ்ட்ரிக்காக நீர் அந்த ப்ராமிஸ் வேர்டை கொடுத்திருக்கிறீர். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறுவதாக. அதை நிறைவேற்றுவதே உங்களுடைய பிஸ்னஸ் ஆக இருக்கிறது. நாங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது எங்களுக்காக நிறைவேற்றுகிறவர் அந்த வார்த்தையை உயிர்ப்பிப்பீராக, அதை இன்டர்பிரட் பண்ணுவீராக, வியாக்கியானம் பண்ணுவீராக. இந்த காட்ஸ் வேர்டு ரியல் என்பதை எங்கள் மத்தியிலே நிரூபிப்பீராக. ஆசீர்வதி நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.